இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வேத வசனம் ஏசாயா புத்தகம் 9:20. இந்த வசனத்தை படிக்கும் பொழுது இந்த வசனத்தில் இருக்கிற வார்த்தைகள் சில பயங்கரமான வார்த்தைகளாய் இருக்கிறது. கர்த்தருடைய கோபத்தை காட்டுகிற வார்த்தைகளாய் ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தருடைய ஜனங்களுக்கு இந்த வார்த்தைகளை பேசின வார்த்தையாய் இருக்கிறது. ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறது, ஆன் த ரைட் தே வில் டிவோர் பட் ஸ்டில் பி ஹங்க்ரி, ஆன் த லெஃப்ட் தே வில் ஈட் பட் நாட் பி சாட்டிஸ்ஃபைட், ஈச் வில் ஃபீட் ஆன் த ஃப்ளஷ் ஆஃப் ஹிஸ் ஓன் ஹேண்ட்ஸ். வலதுபுறத்தில் பட்சித்தாலும் பசி தீர்ப்பார்கள் இருப்பார்கள், இடப்புறது புறத்தில் தின்றாலும் திருப்தி அடையாது இருப்பார்கள், அவர்கள் தன் புயத்தை மாம்சத்தாய் தின்பார்கள் என்று சொல்கிற ஒரு வேத வசனம். இந்த வசனத்தை கேட்டவுடன் இந்த வசனத்தை குறித்து தகப்பனே தன் ஜனங்களுக்கு நான் எப்படி ஐயா ஒரு செய்தியை கொடுக்க முடியும் என்று கர்த்தரிடத்தில் நான் கேள்வியை எழுப்பினேன். இந்த சபைக்கு இன்றைக்கு வருவதற்கு முன்பாக வழக்கத்தின் போலாய் காலையில் எழுந்து கர்த்தருடைய பிரசன்னத்தில் சென்று தன் பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தையை எடுத்து செல்ல வேண்டும் என்று ஜபித்து கொண்டிருந்த வேளையில் இந்த வசனத்திற்கு என் இருதயத்தை பரிசுத்தாவியானவர் வழி நடத்தினார். இந்த வசனத்தை படித்தவுடன் என் மனதில் ஒரு பயம், இதை குறித்து நான் எப்படி பிரசங்கிக்க வேண்டும் என்று நான் கேட்டேன். இந்த கேள்வியை பல நாட்களும் மாதங்களும் வருடங்களுக்கு முன்பாய் இப்படிப்பட்ட வசனங்கள் வரும் பொழுது கர்த்தரிடத்தில் திரும்ப போய் ஏசப்பா இதில் நான் பிரீச் செய்வதற்கு எனக்கு கடினமாக இருக்கிறது, நீங்கள் மாற்றி தாங்க என்று கேட்ட நாட்களும் உண்டு. ஆனால் என் வாழ்க்கையில் நான் சில காரியங்களை கற்றுக்கொண்டேன். கர்த்தர் சொல்லுவதை அவர் எப்படி சொல்கிறாரோ அப்படியே போய் சொல்லும் பொழுது செய்யும் பொழுது நான் சாட்சிகளை கேட்டிருக்கிறேன். கர்த்தருடைய வசனங்கள் அவர் சொல்லுகிற முறையில் நாம் ஜனங்களுக்கு சொல்லும் பொழுது அவர்கள் இருதயத்தில் அந்த வார்த்தைகள் எட்டுகிறது. என் மனதில் இருக்கிற எண்ணங்கள் அல்ல, கர்த்தருடைய மனதில் என்ன எண்ணங்கள் இருக்கிறது என்று அதை கர்த்தருக்கு அவருக்கு ஏற்ற வேளையில் சொல்வது அவருக்கு பிரியமாயிருக்கிறது என்று நான் அறிந்திருக்கிறேன். இந்த வேதவசனத்தை குறித்து நான் ப்ரீச் செய்வதற்கு முன்பாக இந்த ஏசாயா புத்தகம் 9 மிகவும் ஒரு ஃபேமஸ் சாப்டராக இருக்கிறது. கீர்த்தியுள்ள ஒரு அதிகாரமாக ஏசாயா புத்தகம் 9 இருக்கிறது. The book of Isaiah chapter 9 is a very famous chapter. You will hear people quoting from it, especially during Christmas time. Christmas kaalangalil inda Yesaya 9th adhigarathil irundhe oru migavum per petra migavum keerthulla oru vasanam irukkirathu. Andha vasanam 6th vasanamai irukkirathu. 6th vasanam solugirathu, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தர்த்துவம் அவர் மேல் இருந்தது, அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நீதியின் பிதா, சமாதானத்தின் பிரபு எனப்படும் என்று சொல்லுகிற ஒரு வேதவசனம். அந்த வேதவசனத்தை குறித்து அநேக செய்திகளை நாம் கேட்டிருப்போம். அந்த வேதவசனம் கிறிஸ்துமஸ் டைமில் படிப்பதை நாம் பார்த்திருப்போம். எந்த அதிகாரத்தில் இந்த வசனம் இருக்கிறதோ அதே அதிகாரத்தில் தான் நான் இப்பொழுது உங்களிடத்தில் படித்த அந்த மிகவும் இருதயத்தை கலக்க வைக்கிற 20th வசனமும் இருக்கிறது. அதை நாம் அறிந்து கொள்வதற்கு நாம் எப்படி ஏசாயா புத்தகம் 9th வசனத்தை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு பாலகன் பிறந்தாரே, அவர் நாமம் மிகுந்த பெயர் பெற்ற நாமமாக இருக்கிறதே, அவர் நீதியின் பிதாவாக இருப்பாரே, சமாதானத்தின் பிரபுவாக இருப்பாரே, அவர் தோள்களின் மேலே த கவர்மெண்ட் வில் பி ஆன் அ ஷோல்டர் என்று சொல்லியிருக்கிறதே என்று மேன்மை பாராட்டுகிற அதே அதிகாரத்தில் இந்த 20th வசனமும் அடங்கி இருக்கிறது. அந்த 20th வசனத்தையும் பேசினவர் ஆண்டவர், இந்த 6th வசனத்தையும் பேசினவர் ஆண்டவர் அதே அதிகாரத்தில் 2 வசனங்களையும் பேசியிருக்கிறார். அதை புரிந்து கொள்வதற்கு அதோட கான்டெக்ஸ்டை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலில் 6th வசனத்தை பார்க்கும் பொழுது கர்த்தர் தன் ஜனங்களுக்கு தருகிற ஒரு தீர்க்க தரிசன வார்த்தைகளாக ஏசாயா தீர்க்க தரிசி இந்த இடத்தில் சொல்கிறார், நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார் என்று. ஆனால் அதே அதிகாரத்தில் 12th வசனத்தில் சொல்லுகிறது, பட் த பீப்புள் ஹவ் நாட் ரிட்டர்ன் டு ஹெம் ஹூ ஸ்ட்ரக் தெம் நார் ஹவ் தே சாட் த லார்ட் காட் ஆல் மைட்டி. இதில் 12th வசனம் சொல்லுகிறது, ஜனங்கள் கர்த்தரிடத்தில் திரும்பாமல் இருந்தார்களாம் என்று சொல்லுகிற ஒரு வேத வசனம். அதை சொல்லி முடித்ததின் பின்பாக தான் 20th வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், வலது புறத்தில் அவர்கள் பசித்தாலும் பசி தீர்க்காமல் அவர் இருப்பார்கள், இடது புறத்திற்கும் அவர்கள் தின்றாலும் திருப்தி அடையாமல் இருப்பார்கள். அவர்கள் அவர்கள் கரங்கள் புயங்களே அவர்கள் மாமிசமாய் உண்பார்கள் என்று சொல்கிற வார்த்தை அதற்கு பின்பாய் வருகிறது. மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன் கிரைஸ்ட், தி புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 9 டாக்ஸ் கிளியர்லி அபவுட் த கிவிங் ஆஃப் த மெசாயா டு த பீப்புள். கர்த்தர் தன் குமாரனையே தன் ஜனங்களுக்கு கொடுக்கிற ஒரு வசனமாய் அந்த 6வது வசனம் பேசுகிறது. ஆனால் அந்த ஜனங்களோ கொடுக்கப்பட்ட மேசாயாவை ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் அதற்கு தான் சொல்லுகிறது, என் ஜனங்களோ திரும்பாமல் இருந்தார்கள் என்று சொல்லுகிற வேறு வேத வசனமாய் இருக்கிறது. கர்த்தர் அவர்களுக்கு தரப்பட்டு அவர்கள் மனம் திரும்பாமல் இருந்ததன் பட்சத்தில் அவர் கர்த்தர் என்ன செய்கிறார், தன் பிள்ளைகளுக்கு ஒரு கட்டளையின் வகையாய் அவர்களை சீர்திருத்துவதற்காக அவர் சொல்லுகிறார்கள், நீங்கள் என்னை தள்ளினதன் படியாய் நீங்கள் உங்கள் வலபரத்தில் நீங்கள் பசித்து தீர்ப்பதற்கு நீங்கள் உண்டாலும் உங்கள் இடதுபுறத்தில் நீங்கள் புசித்தாலும் உங்களுடைய அந்த தாகம் தீருவதில்லை, பசி தீருவதில்லை என்று கர்த்தர் ஒரு எச்சரிக்கையான வார்த்தையை சொல்லுகிற ஒரு அதிகாரமாய் ஏசாயா புத்தகம் 9வது அதிகாரம் இருக்கிறது. மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன் கிரைஸ்ட், வைல் மெனி ஆஃப் அஸ் ஃபோக்கஸ் ஆன் தி பியூட்டிஃபுல் வெர்ஸ் 6 இன் தி புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 9, தி context of the whole chapter gives a completely different story. அதை நாம் இன்றைக்கு அறிந்திருக்க வேண்டும். எதை அறிந்திருக்க வேண்டும், யாருக்கு கர்த்தர் தன் பிள்ளையை தன்னுடைய குமாரனை கொடுப்பாரோ அவர்கள் கர்த்தரை அவர்கள் தள்ளின பொழுது அவர்களுக்கு அது ஒரு விளைவை உண்டாக்குகிறது. அந்த விளைவை குறித்து தான் இன்றைக்கு the sermon's underlying foundation verse. இதே செய்தியை இனி ஒரு புத்தகத்திலும் நம்மால் பார்க்க முடியும். நான் அநேக காலங்களில் சொல்லுவேன், த ஸ்பிரிட் ஆஃப் காட் இஸ் ஒன். வென் த ஸ்பிரிட் ஆஃப் காட் ஸ்பீக்ஸ் இரஸ்பெக்டிவ் ஆஃப் த ப்ராஃபட் ஹீ ஸ்பீக்ஸ் த்ரூ, ஒரு தீர்க்கதரிசியின் வழியாய் கர்த்தர் பேசினார் என்றால் அந்த தலைமுறைக்கு கர்த்தர் பேசுகிறார். அவர் பேசுகிற சத்தியமோ அடுத்த தலைமுறையும் இனி வரப்போகிற தலைமுறைகளுக்கும் அந்த சத்தியம் உண்மையுள்ள சத்தியமாய் இருக்கிறது. இதை நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பழைய இடங்களில் பார்க்க முடியும். கர்த்தர் தன் தீர்க்கதரிசிகளில் பல நூற்றாண்டுகளில் ஜீவித்த பல தீர்க்கதரிசிகளின் வாயிலிருந்து கர்த்தர் தன் ஜனங்களுக்கு சொல்கிற செய்திகளில் நீங்கள் ஒரு காமனாலிட்டியை பார்க்க முடியும். இந்த இடத்தில் ஏசாயா தீர்க்க தரிசி எப்படி கர்த்தருடைய ஜனங்களுக்கு ஒரு எச்சரிக்கை அந்த வார்த்தையை சொன்னாரோ அதே போலவே பல நூற்றாண்டுகளுக்கு பின்பாக வந்த ஹகாய் என்றும் தீர்க்கதரிசி அதே சத்தியத்தை அதே எச்சரிக்கையை தன் ஜனங்களுக்கு கொடுக்கிறார். In order for us to understand the book of Isaiah chapter 9 and verse 20, we are going to briefly fast forward to the book of Haggai chapter 1. Haggai 1வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை நான் படிக்கிறேன் பாருங்கள். அதில் கர்த்தர் சொல்கிறார், யூ ஹவ் பிளான்டெட் மச் பட் ஹார்வெஸ்டட் லிட்டில், தாராளமாய் நீங்கள் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்திருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் புசித்தும் திருப்தி அடையாமல் நீங்கள் இருக்கிறீர்கள், நீங்கள் குடித்தும் பூரணம் அடையாமல் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் வஸ்திரங்களை நீங்கள் உடுத்தியிருந்தாலும் குளிர் உங்களை விட்டு போவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். கூலியை சம்பாதித்தவர்கள் என்ன ஆகுகிறதாம், கூலியை சம்பாதித்தவர்கள் பொத்தலான பையில் போடுவதைப் போல அவர்கள் வாழ்க்கை இருக்கிறதாம். இந்த இடத்தில் ஆங்கிலத்தில் இதை இன்னும் மிகவும் அழகாக சொல்லியிருக்கிறது. You have planted much but harvested a little. You eat but you have never had enough. You drink but you have never have your fill. You put on clothes but are not warm. You earn wages only to put them in a purse with holes in it. இந்த வசனங்களையும் தீர்க்கதரிசி ஹாகாயை வாயின் வழியாக தன் ஜனத்தாரை பார்த்து பேசின வார்த்தைகளாய் இருக்கிறது. இந்த வார்த்தைகள் இன்றைக்கு இந்த ஆலயத்தின் தூண்களில் என் குரல் பட்டு உங்கள் காதுகளில் துணித்து கொண்டிருக்கிற இந்த வார்த்தைகளும் இன்றைக்கும் உண்மையும் சத்தியமுள்ள வார்த்தைகளாய் இருக்கிறது. இந்த வசனங்களை நாம் படிக்கும் பொழுது, 6வது வசனங்களை படிக்கும் பொழுது நம்மில் சிலருக்கு இந்த வசனம் ஒரு கேள்வி கேட்கிற வசனமாய் இருக்கிறது. These words may resonate with some of you today. Perhaps some of you who have come to church are feeling this way. சிலர் சொல்லுவார்கள், நான் ஓடி ஓடி நான் உழைத்து நான் கஷ்டப்பட்டிருக்கிறேன், பட் ஐ ஃபீல் லைக் ஐ எம் கோயிங் நோவேர், நான் எங்குமே போகாததை போல எனக்கு என் இருதயத்தில் ஒரு உணர்வு இருக்கிறது. இந்த இடத்தில் கர்த்தர் அப்படிப்பட்ட உணர்வை குறித்து அவர் அருமையான வார்த்தைகளை பயன்படுத்தி தன் பிள்ளைகளுக்கு சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறார்? நீங்கள் தாராளமாய் விதைத்த இடத்தில் நீங்கள் அநேக விளைவு வரும் என்று நீங்கள் நினைத்த பொழுது உங்கள் அறுவடையோ மிகவும் கொஞ்சமாயிருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். நம்மில் சிலர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்து செல்கிறவர்களாய் ஒருவேளை காணப்பட்டிருந்தீர்கள் என்றால் இன்றைக்கு கர்த்தர் உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். அதை மட்டும் சொல்லவில்லை, அவர் சொல்லுகிறார், நீங்கள் புசித்தாலும் நீங்கள் திருப்தியாக ஆகாமல் நீங்கள் இருப்பீர்கள், நீங்கள் குடித்தாலும் உங்களுக்கு பூரணம் இல்லாத வண்ணம் உங்களுக்கு இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அதை மட்டும் சொல்லி நிறுத்தவில்லை, நீங்கள் உங்கள் ஆடைகளை அணிந்து இருந்தாலும் குளிர் உங்களை விட்டு விலகுவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த இடத்தில் பார்த்தீர்கள் என்றால் மனிதன் இயல்பாய் செய்கிற ஒரு காரியம், ஒரு நாளில் ஒரு மனிதன் சாப்பிட வேண்டும், அவன் ஆடையை அடைய வேண்டும், அவன் என்ன வேலை செய்கிறானோ அந்த வேலைக்கு பலனை அவன் எதிர்பார்க்க வேண்டும். ஆனால் இந்த இடத்தில் அந்த சாதாரண விஷயங்களை வைத்து கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் இப்படி செய்யும் போதெல்லாம் நீங்கள் எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அது உங்களுக்கு வராத போன்று இருக்கிறதே என்று இந்த இடத்தில் கர்த்தர் ஒரு எச்சரிக்கையை தருகிறார். அதை மட்டுமில்லை, கடைசி வசனம் சொல்லுகிறது, நீங்கள் சம்பாதிப்பீர்களாம், ஆனால் நீங்கள் சம்பாதிக்கிற பொருள் என்னவாயிருக்குமாம், பொத்தலான பையில் போட்டதை போல இருக்குமாம். ஆங்கிலத்தில் சொல்லுகிறது, யூ வில் புட் இட் இன் பர்ஸ் ஆஃப் ஹோல்ஸ். மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன் கிரைஸ்ட், த சேம் தீம் ஆஃப் வார்னிங் தட் காட் கிவ்ஸ் டு ஹிஸ் பீப்புள். கர்த்தர் தன் பிள்ளைகளை பார்த்து ஏசாயா தீர்க்கதரிசியின் வாயால் எந்த வார்னிங்கை கொடுத்தாரோ அதே வார்னிங்கை இந்த வசனத்திலும் தன் ஜனங்களுக்கு கொடுக்கிறார். இதற்கு காரணம் என்னவென்று ஆகாய் புத்தகத்தில் நாம் முதலில் பார்ப்போம். முதலாவது அதிகாரத்தில் எப்படி ஆரம்பிக்கிறது என்றால் கர்த்தர் தன் தீர்க்கதரிசி ஆகாயை அழைக்கிறார், அவரிடத்தில் ஒரு வேலையை செய்ய சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறார், நீ போ, இந்த யூதாவை ஆண்டு கொண்டிருக்கிற அந்த தளபதியிடத்தில் நீ போ. அதை மட்டும் சொல்லவில்லை, பிரதான ஆசிரியராக யோசுவா இருக்கிறானே அவனிடத்தில் நீ போய் இதை சொல்லு என்று கர்த்தர் அந்த மனிதனுக்கு ஒரு he gives him an instruction and he sends this prophet ஹேகாய். ஹேகாய் வந்து இரண்டாவது வசனத்தில் இந்த இரண்டு மனிதர்களையும் பார்த்து அவன் சொல்கிறான், திஸ் இஸ் வாட் த லார்ட் ஆல்மைட்டி சேஸ். அவன் என்ன சொல்கிறான், கர்த்தர் சொன்னார் என்று சொல்லவில்லை, இந்த இடத்தில் வந்து சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி என்ன விஷயத்தை சொல்கிறார் என்றால் தன் ஜனத்தாரை குறித்து ஒரு செய்தியை கொடுக்கிறார். அவர் சொல்லுகிறார், இந்த ஜனங்கள் ஏற்ற காலம் வரவில்லை என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி. இதை நாம் மிகவும் அட்டென்ஷன் கொடுத்து கேட்க வேண்டும். தீர்க்கதரிசியை கர்த்தர் எழுப்புகிறார், தீர்க்கதரிசியை ஏவி இரண்டு மனிதர்களிடத்தில் அனுப்புகிறார். அந்த தீர்க்கதரிசியின் வாயில் சில வார்த்தைகள் இருக்கிறது, அந்த வார்த்தைகள் கர்த்தருடைய ஜனத்தை குறித்த வார்த்தையாக இருக்கிறது. அந்த தீர்க்கதரிசி எந்த மனிதர்களிடத்தில் போய் பேச வேண்டும் என்று சொல்லி அந்த மனிதர்கள் முன்பாய் நிற்கும் பொழுது அவன் சொல்லுகிற செய்தியை கவனித்து பார்க்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஜனங்கள் ஏற்ற காலம் இல்லை என்று சொல்கிறார்கள் என்ற ஒரு வார்த்தையை அந்த மனிதன் இந்த இரண்டு அதிகாரிகளிடத்தில் சொல்கிறார். எதற்கு ஏற்ற காலமாய் இல்லை என்று சொல்கிறானோ, கர்த்தருக்கு ஆலயம் கட்டுவதற்கு இது ஏற்ற காலம் இல்லை என்று அந்த மக்கள் சொல்கிறார்களாம். ஹல்லேலூயா, புரிந்தவர்கள் கரங்களை உயர்த்தி காட்டுவோம். நான்காவது வசனம் சொல்லுகிறது, காலம் இதுவோ என்று கர்த்தர் கேட்கிறார். அதே தீர்க்கதரிசியின் வாயால் அவர் ஒரு கேள்வியை கேட்கிறார், இதுதான் காலமா, எதற்கு காலம், உங்கள் வீடுகளை நீங்கள் சொகுசாய் கட்டி கொண்டிருக்கிறீர்களே, என் ஆலயத்தை நீங்கள் கட்டாமல் இருந்திருக்கிறீர்களே என்று கர்த்தர் தன் ஜனங்களுக்கு தன் தீர்க்கதரிசியின் வாயால் அவர் வார்த்தைகளை சொல்லுகிற ஒரு இடமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, அப்படிப்பட்டு அவர் சொல்லுகிறது நிமித்தம் அவர் சொல்கிறார், என் ஆலயத்தை நீங்கள் கட்டாததின் பட்சத்தில் அதற்கு விளைவு என்ன விளைவாய் இருக்கிறதாம், நீங்கள் சாப்பிட்டும் பசி தீராமல் இருப்பீர்கள், நீங்கள் குடித்தும் உங்கள் தாகம் தீராமல் இருக்கும், நீங்கள் ஆடைகளை நீங்கள் உடைத்தாலும் உங்களுக்கு குளிர் குறையாமல் இருக்கும், நீங்கள் எதை சம்பாதித்தாலும் எப்படி இருக்குமா, பொத்தலான பையில் போடுகிறதை போல இருக்கும் என்று ஆகாய் தீர்க்கதரிசி அந்த நூற்றாண்டில் அவருடைய கர்த்தருடைய ஜனங்களுக்கு இந்த வார்த்தையை கொடுத்தார். ஹல்லேலூயா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம், ஆஹா எனக்கு இப்போ நல்லா தெரியும் பாஸ்டர் எதை குறித்து ப்ரீச் செய்ய போகிறார் என்று, ஆலயத்தை கட்டுவது என்று. இந்த வசனத்தில் நீங்கள் நம் பார்க்கும் பொழுது, அநேக செய்திகளை எடுக்கும் பொழுது, இந்த வசனத்தை குறித்து செய்தி எடுக்கும் பொழுது, கர்த்தருக்கு கொடுப்பதை குறித்து அவர்கள் இந்த செய்தியை எடுப்பார்கள். மோஸ்ட் ஆஃப் த டைம் வென் திஸ் வேர்ஸ் ஹேகாய் 1:6 இஸ் ப்ரீச்ட், தி சர்மன்ஸ் ஆர் மோஸ்ட்லி ஓரியன்ட் டுவர்ட்ஸ் கிவிங் ஃபார் த பில்டிங் ஆஃப் காட்ஸ் கிங்டம். But today, that is not what I am going to do. ஏனெனில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம சபையில் ஒரு பழக்கம் உண்டு, இந்த இடத்தில் நின்று ஒரு பொழுதும் ஏதோ பொருளை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டதே இல்லை என்று நீங்கள் எல்லாரும் அறிந்திருக்கிறீர்கள். அப்படியானால் இந்த இடத்தில் கர்த்தர் எதை குறித்து பேசுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 6வது வசனம் சொல்லுகிறது, You have planted much but harvested little. You eat but you have never enough. You drink but you don't have your fill. You put on clothes but you're not warm. You earn wages only to put it in a purse with holes. My brothers and sisters in Christ, அதை மட்டும் அவர் சொல்லி முடிக்கவில்லை. அதே ஹேகா புத்தகம் 1வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது பாருங்க, யூ எக்ஸ்பெக்டட் மச், அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சமாய் உங்களுக்கு கிடைத்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நீங்கள் ஏதோ ஒன்று அதிகமாய் எனக்கு கிடைக்கும் என்று நான் எதிர்பார்த்தேன், ஆனால் கொஞ்சமாய் தான் கேட்டது. வாட் யூ பிராட் ஹோம் ஐ ப்ளூ அவே, நீங்கள் அறுவடைத்து நீங்கள் வீடுக்கு எதை கொண்டு போனீர்களோ அதை நான் ஊதி போட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை சொல்லி பின்பாக ஒரு கேள்வியை கேட்கிறார், எது நிமித்தம் என்று கர்த்தர் கேட்கிறார். ஹல்லேலூயா! இந்த எச்சரிக்கையின் வார்த்தைகளை கர்த்தர் தன் ஜனங்களுக்கு எல்லாம் சொல்லி அவர்களை புரிய வைத்து அதே ஜனங்களிடத்தில் வை என்று கர்த்தர் ஒரு கேள்வி கேட்கிறார். இது எதன் நிமித்தம் உனக்கு நடைபெறுகிறது என்று கேட்ட கேள்விக்கு அதற்கும் கர்த்தர் விடை தருகிறார். பிகாஸ் மை ஹவுஸ் விச் ரிமைன்ஸ் அ ரூன் வால் ஈச் ஆஃப் யூ இஸ் பிஸி பில்டிங் யுவர் ஓன் ஹவுஸ். என்ன சொல்லுகிறார்? என்னுடைய ஆலயமோ பாடடைந்து உடைந்து போயிருக்கிறது, ஆனால் நீங்கள் எல்லாரும் உங்களுடைய வீடுகளை கட்டுவதில் நீங்கள் மிகவும் கான்சென்ட்ரேட் செய்து நீங்கள் உங்கள் நேரத்தை செலவழிக்கிறீர்களே, அதன் நிமித்தமா என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா! இதுவரை புரிந்தவர்கள் கரத்தை உயர்த்தி காண்பிப்போமா? ஏசாயா புத்தகம் 9வது அதிகாரத்தில் பார்த்தோம், கர்த்தர் தன் குமாரனை அனுப்புகிறார், அந்த குமாரனை தன் பிள்ளைகள் தள்ளிவிடுகிறார்கள். தள்ளிவிட்டதன் நிமித்தம் அவர்களுக்கு சில விளைவுகள் வருது. என்ன விளைவுகள் வருது? அவர் சாப்பிட்டாலும் அவர்களோட பசி ஆறுவதில்லை, அவர் குடித்தாலும் அவர்களோட தாகம் ஆறுவதில்லை. அதே காரியத்தை ஏசாயா தீர்க்கதரிசியை வைத்து தன் ஜனங்களுக்கு பேசின கர்த்தர் இனி ஒரு நூற்றாண்டில் ஹேகா என்றும் தீர்க்கதரிசியை வைத்து அதே செய்தியை தன் ஜனங்களுக்கு கொடுக்கிறார். அந்த இடத்தில் அவர் சொல்லுகிறார், ஏன் உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நிலைமை இருக்குது என்றால், நீங்கள் உங்களுடைய சொந்த வாழ்க்கையையும் உங்கள் சொந்த வீடுகளையும் அழகாய் கட்டி கொண்டிருக்கிற நீங்கள் என்னுடைய ஆலயத்தை நீங்கள் நிராகரித்து விட்டீர்கள். என் ஆலயம் பழுதாயிருப்பது நிமித்தம் என்று, எதன் நிமித்தம் என்று கர்த்தர் கேட்டு இதன் நிமித்தம் என்று அதற்கும் பதிலை தருகிறார். ஹல்லேலூயா! இந்த இடத்தில் நாம் எதை புரிந்து கொள்ள வேண்டும்? மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன் கிரைஸ்ட், பழைய ஏற்பாட்டில் கர்த்தருடைய ஆலயம் ஒரு கட்டிடமாய் இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் நான் உங்களுக்கு சொல்லி நீங்கள் அறிவதை தேவையில்லை, உங்களுக்கே அறிய உங்களுக்கு தெரியும். இந்த புதிய ஏற்பாட்டில் இந்த நியூ டெஸ்டமெண்ட், தி டெம்பிள் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட், த ஹவுஸ் ஆஃப் காட் இஸ் ஆர் our bodies. இதை தான் இன்றைக்கு பைபிளில் ரீடிங்கில் நாம் படித்தோம், 2 Corinthians 6:16. இதில் பால் கொரிந்திய சபையை பார்த்து என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். For we are the temple of the living God, and as God said, I will dwell in them and walk amongst them. I will be their God and they shall be my people. இந்த இடத்தில் ஆலயம் என்று சொல்லுவதை யாரை சொல்லுகிறார் பவுல்? நம்மை கர்த்தருடைய ஆலயம் என்று. இந்த இடத்தில் புதிய ஏற்பாட்டில் தெளிவாய் நமக்கு ஒரு விஷயம் விளங்குகிறது. அப்படி என்றதென்றால், நாம் ஆலயத்தை கட்டாமல் இருக்கிறோம் என்று சொல்வது அர்த்தம் என்னவென்றால், இந்த நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் கர்த்தரின் பிள்ளைகள், நமக்குள் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தை நாம் கட்டாமல் இருக்கிறோமா என்பது ஒரு கேள்வியாயிருக்கிறது. ஹல்லேலூயா! So therefore it is a question that we should ask ourselves, if today our bodies are the building of God, it is the house of God, as the book of 2 Corinthians 6:16 says, we are the temple of the லிவிங் காட். எந்த ஆலயத்தை நீங்கள் கட்டாமல் நிராகரித்து விட்டீர்களோ அதன் நிமித்தம் உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட விளைவுகள் என்று கர்த்தர் ஹாகாய் தீர்க்கதரிசியின் வழியாய் தன் ஜனங்களுக்கு பேசினாரோ, அதே கர்த்தர் இன்றைக்கு நம்மை புதிய ஏற்பாட்டில் பவுலின் வாயால் நம்மிடத்தில் பேசுகிறார். அவர் சொல்லுகிறார், என்னுடைய ஆலயமாய் உங்கள் சரீரங்கள் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அது மட்டுமில்லை, எபேசியன் புத்தகம் 2:21-22. The book of Ephesians, chapter 2, verses 21 and 22. In him, the whole building is joined together. அவர் மேல் மாளிகை முழுவும் இணைக்கப்பட்டிருக்கிறது. And rises to become a holy temple. எழும்புகிறதாம் அந்த மாளிகை எதற்காக எழும்புகிறதாம்? பரிசுத்த ஆலயமாகுவதற்காக எழும்புகிறது என்று இந்த இடத்திலும் பால் எபேசியர் சபையை பார்த்து தன் ஜனங்களே கர்த்தருடைய பில்டிங் என்று, தன் ஜனங்களே கர்த்தருடைய மாளிகை என்று, நீங்கள் எல்லாரும் இணைத்து ஒன்றாய் சேர்ந்து நீங்கள் கட்டப்படுகிறீர்கள், நீங்கள் கட்டப்படும் பொழுது நீங்கள் எழுந்திருக்கிறீர்கள், எப்படி நீங்கள் எழுந்திருக்கிறீர்களாம், பரிசுத்த ஆலயமாய் நீர் எழுந்திருக்கிறீர்கள் என்று இந்த இடத்தில் கர்த்தர் தெளிவாய் பேசுகிறார். ஹல்லேலூயா. மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன் கிரைஸ்ட், ஹியர் இஸ் மை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டு யூ. If you were to take what was in the book of Isaiah chapter 9, Isaiah Thirkadarisi 9th adhigarathilum Haggai puthagam 1st adhigarathilum nam paartha sila valla vasanangalai nam eduthu adhilirundhu nam edai purindukolla vendum endru ungal irudhayangalil oru kelvi irundhadendral en aalayam kattapadamal irukkirade endru kathar இஸ்ரேல் தேசத்தை பார்த்து சொன்ன அந்த வார்த்தைகள் இன்றைக்கு நாம் காதுகளில் துணிக்கும் பொழுது அவர் நம்மிடத்தில் அதே வார்த்தையை வைத்து, அதே தீர்க்கதரிசியின் வார்த்தைகளை வைத்து கர்த்தர் நம்மிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கிறார். நீ எனக்கு ஆலயமாய் இருக்கிறாயே, உன் சரீரம் எனக்கு ஆலயமாய் இருக்கிறதே, உன்னை நான் கட்டி கொண்டிருக்கிறேனே, மாளிகையாய் நீ பரிசுத்த ஆலயமாய் எழுப்புகிற ஒருவனாய் நீ இருக்கிறாயே, உன் ஆலயம் எப்படி நிலையில் இருக்கிறது என்று நம்மிடத்தில் கர்த்தர் ஒரு கேள்வியை கேட்கிறார். ஹல்லேலூயா. புரிந்தவர்கள் கரத்தை உயர்த்தி காண்பிப்போமா. மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன் கிரைஸ்ட், தேர் ஆர் சம் ஆஃப் யூ இன் சர்ச் டுடே. உங்களில் சிலர் இன்றைக்கு ஒருவேளை சபையில் இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையின் ஃபோக்கஸ் எல்லாம் நம்முடைய வீடுகளை கட்டுவதும், நம் வீடுகளை அலங்காரமாய் வைப்பதும், நம் வீட்டுக்குள் பொருளை வைத்து அதை வாங்கி வைத்து அதை அழகு பார்ப்பதும், நம்முடைய கரியரை நாம் பிரகாசப்படுத்துவதற்கும் என்று நம் காலங்களை நாம் கடந்து கொண்டு நாம் வருகிறோம். தேர் ஆர் many people, many Christians whose focus is upon their own lives, whose focus is upon their very own homes, whose focus is upon the home and how beautiful it looks. ஆகாய் புத்தகம் 1st chapter கர்த்தர் சொல்கிறார், உங்கள் வீடுகளில் மட்டும் செவறுகளுக்கெல்லாம் நீ பேனலை போயிட்டு வைத்திருக்கிறாயே, என்னுடைய ஆலயம் அழிந்து பாழாய் கிடக்கிறதே, அதை நீ பார்க்கவில்லை என்று அந்த ஜனங்களுக்கு கேட்ட அந்த கேள்வியை இன்றைக்கு நம்மிடத்தில் கர்த்தர் ஒரு சிலருக்கு இந்த கேள்வியை எழுப்புகிறார். உன்னுடைய ஆலயம், நான் உன்னுடைய உடலுக்குள்ளாய் அமைத்த ஆலயம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்று நம்மிடத்தில் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை வாழ்கிற முறைகளை பார்த்தோம் என்றால், காலையில் எழுந்திருக்கிறோம், வேலைக்கு ஓடுகிறோம், அந்த வேலையில் நாம் சம்பாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம், வருகிற பணத்தை வைத்து பொருள்களை வாங்க வேண்டும் என்று நினைக்கிறோம், பிள்ளைகளுக்கு நன்மையை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறோம், நாம் வீடுகளை வாங்க வேண்டும் என்று நினைக்கிறோம், அந்த வீடுகளுக்குள்ளாய் அழகாய் அந்த வீடை வைக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். நாம் எண்ணங்கள் எல்லாம் நாம் ஒரு விசை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நாம் கவனமும் நம்முடைய வல்லமையும் நம் எண்ணங்கள் எல்லாம் நம்முடைய வீடுகளை கட்டுவதற்கும் நம் வாழ்க்கையை கட்டுவதற்கும் நம்முடைய நேரங்களை நாம் செலவழித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் அப்படி செலவழித்து கொண்டிருப்பவர்களை இன்றைக்கு கர்த்தர் பார்த்து சொல்லுகிறார், நீ சொல்லுகிறாய் காலம் இன்னும் வரவில்லை என்று. என்ன சொல்லுகிறார்? அந்த காலங்களில் கர்த்தரை பார்த்து தன் ஜனங்கள் சொன்னார்கள், ஏற்ற காலம் வரவில்லை என்று. இந்த ஏற்ற காலம் என்று சொல்வது நமக்கும் பொருத்தமுள்ள ஒரு வார்த்தையாக இருக்கிறது. நம்மில் ஒருவேளை சிலர் இருக்கலாம், நான் இப்பொழுதுதான் வாலிப நாட்களை கடந்து கொண்டு செல்கிறேன், இப்பொழுதுதான் இந்த தேசத்தை இடத்துக்கு வந்தேன். 2 வருடம்தான் ஆனது. நான் சில நேரத்தை என் வீடை கட்டவும், என்னுடைய பெயரை கட்டவும், என் வேலையை கட்டவும், என் பிள்ளைகளுக்கு எது மகத்துவமானது அதை கொடுப்பது தான் என்னோட ப்ரையாரிட்டியாக இருக்கிறது. நான் வீக்கெண்ட் எல்லாம் வேலை செய்தால்தான் நான் டபுள் டியூட்டியை நான் செய்யும் பொழுது எனக்கு பணம் வரும், அப்பொழுது நான் என் வீடை நான் கட்டுவேன். சில நாட்கள் போன பிறகு நான் திருப்தி அடைந்து என் பேங்க் பேலன்ஸ் பெரிதானதுக்கு பின்பாய் எல்லாம் நான் செட்டில் ஆனதுக்கு பின்பாக அப்பொழுது நான் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவேன் என்று ஒருவேளை இன்றைக்கு சபையில் நீங்கள் சிலர் சொல்லி வந்திருந்தீர்கள் என்றால், இன்றைக்கு கர்த்தர் உங்களிடத்தில் பேசி கொண்டிருக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? என் ஆலயத்தை நீங்கள் விட்டுவிட்டு உங்கள் வீடுகளை நீங்கள் கட்டும் பொழுது என்ன ஆகுகிறதா? நீங்கள் ஓடுகிற ஓட்டத்தை நீங்கள் ஓடிக்கொண்டிருப்பீர்கள், ஆனால் அது பயன் இல்லாமல் போய்விடுமாம். நீங்கள் உண்பீர்கள், உங்கள் பசி தீர்க்கப்படாது. நீங்கள் குடிப்பீர்கள், உங்கள் தாகம் தீர்க்கப்படாது. நீங்கள் ஆடையை உணவீர்கள், ஆனால் உங்கள் குளிர் உங்களை விட்டு போகாது. நீங்கள் சம்பாதிப்பீர்கள், நீங்கள் சம்பாதிக்கிற பணம் பொத்தலான பைக்குள் வைத்ததாய் போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். புரிந்ததை கரத்தை உயர்த்தி காண்பிப்போம். மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன் கிரைஸ்ட், நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ எ வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்டன் டுடே. சின்ஸ் லாஸ்ட் இயர், போன வருடம் ஜூன் மாதத்திலிருந்து இப்பொழுது நாம் ஜூலை மாதத்தை நாம் முடிக்கப் போகிறோம். 12 months have passed by in our Christian life. In these 12 months, இந்த 12 மாதங்களில் பல செய்திகளை நீங்கள் கேட்டீர்கள். இந்த சபையிலும் நீங்கள் வந்தீர்கள். சண்டே இந்த சபையில் செய்திகளை நீங்கள் கேட்டீர்கள். இந்த சபையில் நீங்கள் கேட்ட செய்திகள் அநேக நேரங்களில் உங்களை சீர்திருத்துகிற செய்திகளாக இருக்கிறது என்று நீங்கள் எல்லாரும் அறிவீர்கள். ஒவ்வொரு முறையும் நின்று கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் பொழுது எனக்கு ஒரே ஒரு குறிக்கோளாக இருக்கிறது, உங்கள் இருதயத்தில் ஒரு சீர்திருத்தம் வர வேண்டும், உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புனிதம் வர வேண்டும், ஒரு பரிசுத்தம் வர வேண்டும், நீங்கள் கர்த்தருக்கு நெருங்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் காலையில் இருந்து என்னோட நேரத்தை நான் பயன்படுத்தி நான் செய்திகளை நான் ப்ரிப்பேர் செய்து வருகிறேன். போன வருடத்திலிருந்து ஒரு விசை நீங்கள் உங்கள் இருதயத்தை ஆராய்ந்து பாருங்கள். ஐ டோன்ட் வாண்ட் எனி ஆஃப் யூ டு கிவ் மீ அன் ஆன்சர். நீங்கள் போன வருடம் ஜூனில் இருந்த நீங்கள், இந்த வருடம் ஜூலையில் இருக்கிற நீங்கள், உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றம் ஏற்பட்டது? What has been the change in your spiritual life since June last year to July this year? Hallelujah. Do you understand my question to you? What has been your change? Has your prayer time increased? Has your time that you spend with the Lord increased? Has the time you spent with reading the Word of God increased? Has your heart become a heart to give and help other people? Has your heart been a heart to be kind and compassionate to God? Has there been a transformation in your life that, Lord, I want to submit my life to you so that I will be a useful vessel to you? My dear brothers and sisters in Christ, God has been speaking to us for a whole year. ஒரு முழு ஆண்டு கர்த்தர் நம்மிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிறார். அதையெல்லாம் நாம் கேட்டுக்கொண்டு, சிலர் ஒருவேளை இன்றைக்கு சபையில் நீங்கள் சொன்னீர்கள் என்றால், உண்மையாய் உங்கள் இருதயத்தில் என் வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் இல்லாமல் போனதே என்று ஒருவேளை யாராவது சொல்லிக் கொண்டிருந்தீர்கள் என்றால், அப்படி ஒருவரும் சொல்ல மாட்டீர்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஆனால் அப்படி யாராவது சொல்லிக் கொண்டிருந்தீர்கள் என்றால், உங்களிடத்தில் இன்றைக்கு கர்த்தர் பேசிக்கொண்டிருக்கிறார். நீங்கள் என்னுடைய ஆலயத்தை தள்ளிவிட்டு உங்கள் சொந்த வீடுகளை கட்டிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று ஆகாய் புத்தகத்தில் 1வது அதிகாரத்தில் தீர்க்கதரிசியின் வாயால் தன் ஜனங்களிடத்தில் பேசின அதே வார்த்தைகளை இன்றைக்கு கர்த்தர் உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய ஆலயத்தை நீங்கள் தள்ளிவிட்டீர்களா? என்னுடைய ஆலயத்தை தள்ளிவிட்டு என் ஆலயம் பழுதான ஆலயமாக இருக்கிறது, ஆனால் நீங்கள் எதை குறித்து நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் வீடுகளை நீங்கள் அலங்காரம் படுத்துவதற்கு ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் இன்றைக்கு உங்களிடத்தில் பேசுகிறார். என் மகனே, என் மகளே, உன்னிடத்தில் நான் எத்தனையோ வாய்ப்புகளை நான் கொடுத்தேன், எத்தனையோ செய்திகளை உன் காதுகளில் விழ நான் செய்தேன், உன்மேல் பிரியமுள்ள தெய்வமாய் நான் இருந்தேன், உன் வாழ்க்கையில் நான் ஒரு திட்டத்தை வைத்ததன் நிமித்தம் உன்னை சீர்திருத்துவதற்காக நான் உன் வாழ்க்கையில் பேசி பேசிக்கொண்டே நான் இருக்கிறேனே, ஒரு முழு வருடமும் என் வார்த்தைகளை நீ கேட்டாயே, உன் வாழ்க்கையில் என்ன மாற்றம், உன் ஆலயத்தில் என்ன மாற்றம், உன் ஆலயத்தை நீ கட்டுவதற்கு சில மணி நேரத்துக்கு கூட உன்னால் செலவழிக்க முடியவில்லையே, உன் வீட்டிற்கு நீ அலங்காரத்தை செய்து கொண்டிருக்கிறாயே என்று நம்மிடத்தில் கர்த்தர் பேசிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன் கிறிஸ்ட், நான் இன்றைக்கு நின்று பிரசங்கிக்கிற செய்தி ஒருவேளை உங்களுக்கு கேட்பதற்கு கஷ்டமாய் இருந்தாலும், நான் பேசிக்கொண்டிருக்கிற வார்த்தைகளோ கர்த்தருடைய வார்த்தைகள். நம்முடைய கர்த்தர் மாறாத தெய்வமாய் இருக்கிறார். எத்தனை ஆண்டுகளும் நூற்றாண்டுகள் கடந்து சென்றாலும் அவர் இருதயம் மாறாத இருதயத்தாய் இருக்கிறது. அவர் பிரியமுள்ள ஜனத்தை பார்த்து சொன்னார், உங்களுக்காக என் குமாரனை நான் அனுப்பினேன், அவரிடை நீ தள்ளிவிட்டாயே என்று சொல்லும் பொழுது, ஆயிசாயா புத்தகம் 9வது அதிகாரத்தில் சொல்லுகிறார், கர்த்தரை நீ தள்ளினதன் நிமித்தம் உன் வாழ்க்கை இப்படிப்பட்ட வாழ்க்கையாய் இருக்கும் என்று எச்சரிக்கையாய் கொடுத்த வசனத்தை தான் உங்களுக்கு இன்றைக்கு மைய பகுதியின் வசனமாய் வைத்து இந்த செய்தியை உங்களிடத்தில் நான் ப்ரீச் செய்து கொண்டு வருகிறேன். அதை மட்டும் நான் சொல்லி நான் கடந்து போகவில்லை. நான் சொன்னேன், அதே கர்த்தர் பல ஆண்டுகள் 100 ஆண்டுகள் கடந்து போன பிறகும் அதே இருதயம் உள்ள கர்த்தர் இனியொரு தீர்க்கதரிசியை அனுப்பி தன் ஜனங்களிடத்தில் பேசுகிறார். என்ன பேசுகிறார் அந்த தீர்க்கதரிசி? வந்து பேசுகிறார், சர்வ வல்ல தெய்வன் என்று சொல்லவில்லை, சேனைகளின் தெய்வன் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறாரா? இந்த மனிதர்கள் எல்லாம் ஏற்ற காலம் வரவில்லை, கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு ஏற்ற காலம் வரவில்லை என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஏற்ற காலம் வரவில்லை என்று சொல்லி அவர்களுடைய வீடுகளை அலங்காரம் படுத்திக் கொண்டிருக்கிறார்கள், என் ஆலயமோ பழுதடைந்து கிடக்கிறது என்று கர்த்தர் எச்சரிக்கை இடுகிறார். மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன் கிறிஸ்ட், இந்த இடத்தில் 2 முறை கர்த்தர் சில வசனங்களை பேசுகிறார். 5வது அதிகாரத்திலும் 7வது அதிகாரத்திலும் அவர் சொல்லுவதை ஒரு விசை நீங்கள் கவனித்து பாருங்க. இஃப் யூ பே அட்டென்ஷன் டு வாட் ஹி சேஸ் இன் வேர்ஸ் 5 அண்ட் இன் வேர்ஸ் 6, யூ வில் சீ சம்திங் extraordinary that the Lord says. அவர் சொல்லுகிறதை நான் ஒரு விஷயம் உங்களுக்கு நான் படித்து காண்பிக்கிறேன். ஹேகாய் புத்தகம் 5வது வசனம் சொல்லுகிறது, Now this is what the Lord Almighty says, give careful thought to your ways. என்ன சொல்லுகிறார்? சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு விஷய, தமிழில் என்ன சிஸ்டர் எழுதியிருக்கு அதற்காக? Chapter 5. உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். வாட் ஹி சேஸ், த லார்ட் சேஸ், மை சில்ட்ரன். 2 முறை இதே வசனத்தை ஹாகாய் புத்தகம் 1வது அதிகாரத்தில் சொல்லுகிறார், 5வது அதிகாரத்திலும் 7வது வசனத்திலையும் சொல்லுகிறார். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று. உங்கள் வழிகளை சிந்தித்து பார்க்கும்படி இன்றைக்கும் சேனையின் கர்த்தர் உங்களிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிறார். உங்களோட சரீரங்களும் உங்களுடைய உடலும் கர்த்தருடைய ஆலயமாய் இருக்கிறது. நம் ராஜா அந்த ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்று பிரியமுள்ளவராய் இருக்கிறார். உன் ஆலயம் முதலில் கட்டப்பட வேண்டும் என்று கர்த்தர் தீர்க்கதரிசிகளை அனுப்பி எப்படி இஸ்ரேலிடத்தில் பேசினாரோ அதே போலவே இன்றைக்கு நம்மிடத்தில் சேனைகளின் கர்த்தர் நம்மிடத்தில் 2 முறை சொல்லுகிறார், உன் வழிகளை ஒரு விசை சிந்தித்து பார், நீ வாழ்ந்து வருகிற முறையை ஒரு விசை சிந்தித்து பார், என் ஆலயத்தை நீ தள்ளிவிட்டாய், உன் வாழ்க்கையை நீ கட்டி கொண்டிருக்கிறாய் என்று கர்த்தர் நம்மிடத்தில் பேசுகிறார். புரிந்தவர்கள் கரத்தை உயர்த்தி காண்பிப்போமா? நாம் சொல்லும், தத்தாவே உங்கள் வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று. மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன் கிறிஸ்ட், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் சீர்திருத்தங்களை கொண்டு வர அவர் வாஞ்சிக்கிறார். இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு அர்த்தம் என்னவென்றால், டு யூ நோ வாட் இட் மீன்ஸ் டு பில்ட் திஸ் பில்டிங் இன் விச் காட் ரிசைட்ஸ்? இட் மீன்ஸ் தட் திஸ் பில்டிங் ஹேஸ் டு பி டிரான்ஸ்ஃபார்ம்ட். திஸ் ஹவுஸ் ஆஃப் காட், this body that we carry, wherever we run about, enge odinalum, edai pesinalum, edai seidhalum, nam udalugal dhaan parisutha aalayamai irukkirathu. Andha parisutha aalayam mudhalil kattapada vendum endru kartar ungalidathil pesikondirukkar. Andha aalayam kattapada vendum endradharku enna arthum endru neengal kettirgal endral, Philippian puthagam 4th adhigaram 8th adhigaram solugirathu. The book of Philippians chapter 4 verses 8 8 is a beautiful verse in the Bible. இதில் பவுல் சொல்லுகிறார், whatever is true, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, what is noble, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, what is right, நீதி உள்ளவைகள் எவைகளோ, what is pure, கற்புள்ளவைகள் எவைகளையோ, what is lovely, அன்புள்ளவைகள் எவைகளோ, what is admirable, நற்கிரியை உள்ளவைகள் எவைகளோ, அந்த விஷயங்களை எல்லாம் நம்முடைய இருதயத்தில் வைக்க வேண்டும் என்று இந்த இடத்தில் பவுல் பிலிப்பியர் சபையை பார்த்து சொன்ன ஒரு வசனமாக இருக்கிறது. இதே வசனம், இதே உண்மைகள் இன்றைக்கும் நம் வாழ்க்கையிலும் துணித்து கொண்டிருக்கிறது. உண்மையுள்ளவைகள் நம் இருதயத்தில் இருக்க வேண்டும், ஒழுக்கமுள்ளவைகள் நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும், நீதி உள்ளவைகள் நம் இருதயத்தில் இருக்க வேண்டும், கற்புள்ளவைகள் நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும், அன்புள்ளவைகள் நம் இருதயத்தில் இருக்க வேண்டும், நற்கிரியைகள் நம் இருதயத்தில் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நாம் இருதயத்தில் நாம் வைத்து நாம் அதை பொக்கிஷம் என்று நாம் கன்சிடர் செய்யும் பொழுது நமக்குள் இருக்கிற அந்த ஆலயம் கட்டப்படுகிறது என்று நம்மிடத்தில் கர்த்தர் பேசுகிறார். ஹல்லேலூயா. மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன் கிறிஸ்ட், கர்த்தர் நம்மிடத்தில் ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறார், நம்முடைய குணங்கள் மாற வேண்டுமாம். The Lord expects that to be a transformation in our character. My brothers and sisters in Christ, naan valibargalukku rachippu enbadhu enna vendra naan vilakki kaanbikkum poludhu avargal idathil oru sadharana ulagathil kaangira oru porulai veithu avargal idathil naan vilakkuven. இன்றைக்கு உங்களிடத்தில் நான் விளக்குகிறேன். ஒரு ஷாப்பிங் சென்டர் உள்ளே நாம் போனோம் என்றால், ஒரு ஃப்ளோரிலிருந்து இன்னொரு ஃப்ளோருக்கு போக வேண்டும் என்றால், நாம் எஸ்கலேட்டரில் ஏறி நின்று விடுகிறோம், அந்த எஸ்கலேட்டர் நம்மை அடுத்த ஃப்ளோருக்கு கொண்டு போய் இறக்கி விடுகிறது. சில கிறிஸ்துவர் நினைத்து கொள்கிறார்கள், அந்த எஸ்கலேட்டரை போல தான் என் கிறிஸ்துவ வாழ்க்கை, நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டேன் என்றால் அது போதும், அந்த எஸ்கலேட்டர் மேலே நான் நின்று விட்டால் அது எனக்கு போதும், அது தானாக என்னை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்த்து விடும் என்று பல கிறிஸ்துவர் நினைக்கிறார்கள். கர்த்தரை நான் ரட்சிப்புக்குள்ளாய் அவர் என்னை ஏற்றுக்கொண்டதே போதும், நான் பரலோகத்திற்கு போய்விடுவேன் என்று. எப்படி அந்த எஸ்கலேட்டரில் நின்று அது கொண்டு போய் அடுத்த ஃப்ளோரில் விடுமோ, கிறிஸ்துவ வாழ்க்கையில் ரட்சிப்பை பெற்றவுடன் அது கொண்டு போய் நம்மளை பரலோகத்தில் விட்டுவிடும் என்று பல கிறிஸ்துவர்கள் தங்களை ஏமாத்தி கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவன் என்பது ஒரு கேரக்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கிறது. டு பி அ கிறிஸ்டியன் இஸ் டு லிவ் அ லைஃப் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் கேரக்டர் டே பை டே. நாம் இந்த உலகத்தில் பிறந்த நாள் முதல் கர்த்தர் நமக்கு எத்தனை நாளை வைத்திருக்கிறாரோ அந்த கடைசி நாள் வரை நம் வாழ்க்கையின் பயணம் அவரை நோக்கி, அவரை நெருங்குகிற பயணமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தை நாட நம் இருதயம் நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நாடுவதற்கு நம் இருதயத்தில் அந்த வாஞ்சை வர வேண்டும். அப்படிப்பட்ட அந்த கேரக்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் செய்கிற அந்த எண்ணங்கள் நம் இருதயத்தில் வரும் பொழுதுதான் நாம் நம்முடைய ஆலயத்தை நாம் கட்டுகிறோம். ஹல்லேலூயா. அந்த ஆலயத்தை கர்த்தர் அவருடைய பரிசுத்த ஆவியானரை தருகிறார். ஆனால் அந்த ஆலயம் கட்டப்பட வேண்டும். நம்மிடத்தில் சிலருக்கு கர்த்தர் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார், உங்கள் ஆலயங்களோ பழுதாய் உடைந்து காணப்படுகிறது. உங்களிடத்தில் நான் அநேக நேரங்களில் பேசினேன், ஆனால் நீங்கள் சொல்லுகிறீர்கள் ஏற்ற காலம் வரவில்லை, ஏற்ற காலம் வரவில்லை என்று. கர்த்தர் தன் இருதயத்தில் மிகவும் துக்கத்தோடு ஹகாய் தீர்க்கதரிசியை தன் ஜனங்களுக்கு அனுப்புகிறார். என் மகனே, என் மகளே என்று சொல்லுகிறார், ஏற்ற காலம் வரவில்லை என்று நீ சொல்லிக் கொண்டிருக்கிறாயே, உன் வீடுகளை மட்டும் நீ அலங்காரம் செய்து கொண்டிருக்கிறாயே, என் ஆலயத்தை நீ மறந்து விட்டாயே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இரண்டு முறை அதே புத்தகத்தில் சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கை முறையை ஆராய்ந்து பார், உன் வாழ்க்கை முறையை ஆராய்ந்து பார் என்று. அதே இரண்டு வசனங்களும் இன்றைக்கு இந்த தூண்களில் ஒளித்து உங்கள் இருதயத்தில் உழுந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் கர்த்தர் உங்களிடத்தில் பேசுகிறார், உங்களுடைய வாழ்க்கையின் முறைகளை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை இன்றைக்கு சபையில் இந்த விளைவுகளை போல உங்கள் வாழ்க்கை அமைந்திருந்ததென்றால், இஃப் தேர் ஆர் சம் ஆஃப் யூ இன் சர்ச் டுடே who are living a life of the consequences that you are running, நீ ஓடிக்கொண்டே இருக்கிறாய், நீ அநேகத்தை விதைத்திருக்கிறாய், ஆனால் உன்னுடைய அறுவரையோ மிகவும் குறைவாயிருக்கிறது. நீ சாப்பிடுவதை போல உனக்கு ஒரு தோற்றம், ஆனால் உன் பசி ஆறவில்லை. குடிப்பதை போல உனக்கு ஒரு தோற்றம், ஆனால் உன்னுடைய அந்த தாகம் தீரவில்லை. நீ ஆடைகளை அணிந்திருக்கிறாய், ஆனாலும் இன்னும் குளிரில் நீ உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய். அதையெல்லாம் விட்டு விட்டு கடைசியில் கர்த்தர் சொல்லுகிறார், நீ சம்பாதிக்கிற பணம் ஒரு பொத்தல் உள்ள பையில் போடுவதை போல இருக்கிறது. நான் என் வேலை ஸ்தலத்தில் சிலரிடத்தில் பேசும் பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், சாலரி டே வருகிறது, அந்த பணம் என் பேங்க்குள்ள வருகிறது, ஆனால் அந்த பணம் எங்கே போனது என்றே தெரியவில்லை. மூன்றாவது தேதி வரும் பொழுது என்னுடைய பேங்க் அக்கௌண்டில் ஒரு பைசா கூட இருப்பதில்லை என்று. இப்படிப்பட்ட உணர்வு, பல மனிதர்கள் இப்படிப்பட்ட உணர்வை வைத்து தன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். கர்த்தருடைய நிறைவு என்று ஒன்று இருக்கிறது தெய்வ ஜனமே. There is something which is called the fullness of God. கர்த்தருடைய நிறைவு ஒரு வாழ்க்கையில் வரும் பொழுது பொத்தலான பையில் போடுகிற சம்பாதிக்கிற பணத்தை போல இருக்காது. நீங்கள் you will earn a very little but you will be entirely satisfied. அந்த நிறைவு என்பது ஒரு ஆசீர்வாதத்தின் ஒரு விஷயமாக இருக்கிறது. For those of you who have experienced the fullness of God, அது உங்கள் இருதயத்தில் ஒரு சந்தோஷத்தை கொண்டு வரும். நீங்கள் ஓடி ஓடி உழைத்து ஒன்றும் சம்பாதித்தவர்களாக நீங்கள் இருக்க மாட்டீர்கள். நீங்கள் துரத்தி துரத்தி எதை பின்பாய் நீங்கள் ஓடினீர்களோ அதை உங்களை விட்டு தூரமாய் போகாது. கர்த்தருடைய ஆலயம் கட்டப்படும் பொழுது வேதம் சொல்லுகிறது அவருடைய பிரசன்னமே அந்த ஆலயத்திற்குள் வருமாம். இந்த புக் ஆஃப் ஐசாயா, when God instructs his people to build the temple of God, he says, I will come and reside in that temple and I will show my glory in the temple. அந்த ஆலயத்திற்குள்ளாய் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எந்த தெய்வ ஜனமே, உங்களுடைய இருதயத்திலும் உங்களுடைய உடலிலும் உங்கள் ஆலயம் கட்டப்படும் பொழுது, கர்த்தருடைய பிரசனம் உங்களுக்குள் இருக்கும் பொழுது, அவருடைய மகிமை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட காண்பித்துக் கொண்டிருக்கிறது. His glory begins to show in your life. You know what it means? It means the spiritual aspect of it also, but there is also a material aspect also. You will be blessed. Your family will be blessed. There will be joy in your home. Your children's lives will be blessed. Your place of work will be a smoother silk. Ellame ondrai vilundu ondrukku kattapaduvadai pola ungalku oru unarvu varum. That happens when the presence of God is in the temple of God, because his glory is revealed in the temple. Hallelujah. Purindavargal karathai uyarthi kanbippom. We have got our priorities wrong, my brothers and sisters in Christ. As the servant of the almighty God, I stand here and I declare the truth of my father. I do not have any personal agenda between yourself and me. I stand here declaring what God told me to come before you. As I stood in prayer before him and said, Lord, what must I take to your people? It was his spirit that led me to the book of Isaiah chapter 9, and I asked the Lord, கர்த்தாவே இதை குறித்து நான் எப்படி பிரசங்கிக்குவது என்று அந்த தெளிவை கர்த்தர் என்னிடத்தில் கொடுத்தார். That doesn't mean I am great and I am hearing the voice of God. I am not making any of those claims, but I am drawing your attention, my brothers and sisters in Christ, to the truth of God that is being revealed in his word. He is talking to you and me. உங்களிடத்திலும் என்னிடத்திலும் பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு வருடம் முழுமையாய் உங்களிடத்தில் நான் பேசிக் கொண்டிருந்தேன். I use the 1 year as an example, but for some in church today, the Spirit of God has been speaking in your life for a very long time. Months and years have gone by, but still there is no change in your Christian life. There is no transformation in your character. If you are that person, then God is speaking to you. The Lord is saying, my son, my daughter, you are saying the time is not come. ஏற்ற வேளை வரவில்லை, ஏற்ற வேளை வரவில்லை என்று நீ தள்ளி போட்டே நீ உன்னுடைய பிரையாரிட்டிகளை உன் சொந்த வீடை கட்டுவதற்கு நீ செலவழித்துக் கொண்டிருக்கிறாய். ஆனால் என் ஆலயமோ பழுதடைந்து இருக்கிறது என்று கர்த்தர் பேசுகிறார். The Lord wants this temple of the Holy Spirit. இந்த கட்டிடம் கட்டப்பட வேண்டும் என்று கர்த்தர் பிரியமுள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய கேரக்டர்களில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வர வேண்டும். நாம் எதை பேசினாலும் அதில் ஒரு உண்மை இருக்க வேண்டும். நாம் எதை நம் இருதயத்தில் நாம் யோசித்து பார்த்தாலும் அதில் ஒரு ஒழுக்கம் இருக்க வேண்டும். நாம் எது நீதி என்று நாம் நினைக்கிறோமோ அதை நாம் செய்ய வேண்டும். வாட் இஸ் பியூர், கற்புள்ளவைகள் எவையோ அதை பின்தொடர்ந்து தான் நாம் செல்ல வேண்டும். நம்மில் சிலர் கர்த்தரின் ஆலயத்திற்கு நாம் வருகிறோம், நான் கர்த்தரின் ஆலயத்திற்கு நான் போகிறேன், இன்றைக்கு சண்டே சர்வீஸுக்கு நான் போகிறேன், நான் போய் அங்கே உட்கார்ந்து இருந்தால் மட்டும் போதும், அந்த செய்திகளை நான் கேட்டால் மட்டும் போதும், நான் ஜனங்களை சந்தித்து ஐ வில் ஹாவ் த ஃபெலோஷிப் டைம் என்று நீங்கள் இந்த கதவுகளை விட்டு நீங்கள் கடந்து சென்று விடுவீர்கள். ஆனால் உங்களுடைய இருதயத்தில் அந்த மாற்றம் வரவில்லை என்றால், இஃப் யுவர் கேரக்டர் இஸ் நாட் டிரான்ஸ்ஃபார்ம்ட், இஃப் தெர் இஸ் அப்சல்யூட்லி நோ சேஞ்ச் இன் யுவர் கிறிஸ்டியன் லைஃப், தென் காட் இஸ் ஸ்பீக்கிங் டு யூ டுடே. He is saying, my temple is abandoned, my child. You have abandoned my temple despite me sending you many a times to give you the warnings and messages. You have abandoned my temple and your priorities are focused on building your own life. Karthar namidathal pesikondirukkar. The result of this is very ordinary and simple to take. When our lives turn around, நம் வாழ்க்கைகள் மாறும் பொழுது, நம்முடைய ப்ரையாரிட்டிகளுக்கெல்லாம் மேலில் கர்த்தரை நாம் வைக்கும் பொழுது, நம் ஆலயம் கட்டப்பட ஆரம்பிக்குகிறது. When this building is being built up, the glory of God is shown in this building. My life will transform. நான் வளர்ந்து வரும் பொழுது சில தெய்வ மனிதர்களை சந்திப்பதற்காக நான் செல்லுவேன். நான் போகும் பொழுது பயஸ் என்று ஒரு ஆங்கில வார்த்தை இருக்கிறது. தேர் இஸ் ஐ டோன்ட் நோ வாட் இட் தி வேர்ட் ஃபார் தமிழ் இஸ் பட் தேர் இஸ் அன் இங்கிலீஷ் வேர்ட் கால் பயஸ். அவர்கள் முகத்தை பார்க்கும் பொழுது அந்த முகத்தில் ஒரு பிரகாசம் இருக்கும், அவர்கள் முகத்தில் ஒரு அன்பு இருக்கும், அவர்கள் முகத்தை பார்க்கும் பொழுது ஒரு பரிசுத்தம் இருக்கும். மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன் கிரைஸ்ட், வென் த பாடி ஆஃப் கிரைஸ்ட் இஸ் பீங் பில்ட் அப், ஒன் ஆஃப் தி ரிசல்ட்டிங் திங்ஸ் தட் யூ வில் சீ in people is when you look at them that demeanor will be pious. அவர்களை பார்க்கும் பொழுது, அவர்கள் கண்களை பார்க்கும் பொழுது ஒரு சமாதானத்தை அவர்கள் கண்களில் நீங்கள் பார்க்க முடியும். அவர்கள் பேசும் பொழுது அவர்கள் வார்த்தையில் ஒரு ஆழம் இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள். அதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கிறது. அவர்கள் வாழ்க்கையில் கோபங்கள் இருக்காது, அவர்கள் வாழ்க்கையில் குறை சொல்வது இருக்காது, அவர்கள் வாழ்க்கையில் தூஷிப்பது என்னவென்று அவர்கள் இருக்காது. அவர்கள் ஒவ்வொரு நாளும் கட்டப்படுகிற கர்த்தருடைய ஆலயமாய் அவர்கள் இருப்பார்கள். ஹல்லேலூயா. மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன் கிரைஸ்ட், as I sum up today's sermon, we started from the book of Isaiah. ஏசாயா புத்தகம் 9வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து ஆரம்பித்தோம். அந்த இடத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் சாப்பிட்டாலும் அவர்கள் பசி தீராது, இடதுபுறத்தில் அவர்கள் தின்றாலும் அவர்கள் திருப்தி அடையவார்கள். அவர் சொல்லுகிறார், அவர்கள் தன்னுடைய புயத்தையே மாம்சமாய் அவர் உண்ணுவார்களாம். தட் லேட்டர் பார்ட் டாக்ஸ் அபவுட் நாட் அ பில்ட் அப் கேரக்டர், இட் டாக்ஸ் அபவுட் அ கேரக்டர் தட் இஸ் டிஸ்ட்ராய்ட். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டாமல் தன் சொந்த வீடை கட்டுவதற்கு ஓடிக்கொண்டே கர்த்தரிடத்தில் துளையவாய் ஓடும் பொழுது, தேர் கம்ஸ் அ பாயிண்ட் இன் யுவர் கிறிஸ்டியன் லைஃப் வென் தேர் இஸ் ஸ்பிரிச்சுவல் டிஸ்ட்ரக்ஷன் இன் யுவர் லைஃப். யூ கம் டு த பாயிண்ட் வேர் யூ ஸ்டார்ட் ஈட்டிங் யுவர் ஓன் ஹேண்ட்ஸ். அதற்கு அர்த்தம் என்னவென்றால், அவ்வளவு உன் வாழ்க்கை மாறிவிடும். நீ சாப்பிட்டாலும் உன் பசியாறாமல் இருக்கும், நீ குடித்தாலும் உன் தாகமாறாமல் இருக்கும், உன் சொந்த புயத்தையே நீ உண்ணுற நிலைமைக்கு நீ வந்து விடுவாய் என்று ஏசாயா புத்தகம் 9வது அதிகாரம் 20வது வசனத்தில் கர்த்தர் எச்சரிக்கையாய் தருகிறார். அது ஏன் அந்த விளைவு வருகிறதாம், தெய்வகுமாரனை அவர்கள் தள்ளிவிட்டதன் நிமித்தமாய். அதே சத்தியத்தை நாம் பார்த்தோம் ஹேகாய் புத்தகத்தில். கர்த்தர் தன் ஜனங்களுக்கு சொல்லுகிறார், சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கையின் முறைகளை ஒரு விசை யோசித்து பார் என்று சொல்லுகிறார். அதற்கு பின்பாய் பட்டியலிட்டு சில விளைவுகளை சொல்லுகிறார். அதை மட்டும் சொல்லாமல் அவர் சொல்லுகிறார், இது எதன் நிமித்தம் என்று கர்த்தர் ஒரு கேள்வியை கேட்கிறார். ஒய் என்று சொல்லி அதற்கு விடையை தருகிறார். உன் சொந்த வீட்டை கட்டுகிறார், கர்த்தருடைய ஆலயத்தை நீ தள்ளிவிட்டாய் என்று, இதன் நிமித்தம் என்றும் தெல்லன் தெளிவாய் கர்த்தர் நமக்கு விளக்கி காண்பிக்கிறார். I don't know what you took from the sermon today, my brother and sister in Christ. Once again, God is speaking to us. இனி ஒரு முறை நம்மிடத்தில் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். இனி ஒரு வாய்ப்பை கர்த்தர் நம் வாழ்க்கையில் தந்து கொண்டிருக்கிறார். நம் கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வர வேண்டும். There must be a change. We cannot live our Christian life status quo. இப்படி தான் நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன் என்று ஒரு நாள் வரும், நாட்களெல்லாம் கடந்து போயிருக்கும், நீங்கள் ஒரு தருணத்தில் நிற்பீர்கள். At that moment, it will be too late. It is a time to transform this building that belongs to Jesus, this temple that belongs to Jesus, God wants you to say, yetra kaalam varavillai endra avar solluvathu avarku kaadugalukku ettakoodathu, kartave iduve kaalam enakku ennudaiya udalkulla irukkira andha aalayathai naan kattuvatharku iduve kaalam endru ungalku andha arivum andha puridalum andha unarvum varavendum endru kartar inni indraikku நம்மிடத்தில் பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. புரிந்தவர்கள் கரத்தை உயர்த்தி காண்பிப்போம். இன்றைக்கு வீடு திரும்பினதன் பின்பாக உங்கள் வாழ்க்கையில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாய் எடுத்துக்கொள்ளுங்கள். அட்லீஸ்ட் ஒன் சேஞ்ச், மை பிரதர் அண்ட் சிஸ்டர், ஐ பிளீட் வித் யூ அஸ் அ சர்வன்ட் ஆஃப் தி ஆல்மைட்டி காட். ஒன் சேஞ்ச், ஜஸ்ட் ஒன் சேஞ்ச், ஒரு மாற்றத்தை இன்றைக்கு கர்த்தரிடத்தில் நீங்கள் திரும்பி முழங்காலிட்டு அவரிடத்தில் சொல்லுங்கள், ஒரு மாற்றத்தை இந்த மாதம் முடிவதற்கு முன்பாய் என் வாழ்க்கையில் நான் கொண்டு வருகிறேன் ஆண்டவரே என்று சொல்லுங்க. இஃப் யூ கோ பேக் டு த பிரசன்ஸ் ஆஃப் காட் அண்ட் செல் லார்ட், தெர் இஸ் ஒன்லி 2 weeks லெஃப்ட் ஃபார் ஜூன் லார்ட், பட் ஐ கமிட் லார்ட் தட் ஐ வில் மேக் திஸ் சேஞ்ச் இன் மை லைஃப். இஃப் யூ ஆர் ஏபிள் டு சே தட், மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன் கிரைஸ்ட், தேர் வில் பி மீனிங் இன் வாட் ஐ ஸ்டூடண்ட் ப்ரீச் டு யூ, தேர் வில் பி மீனிங் இன் யூ அக்செப்டிங் த வேர்ட் ஆஃப் காட் அண்ட் த வேர்ட் ஆஃப் காட் டிரான்ஸ்ஃபார்மிங் யுவர் லைஃப். பெர்ஹாப்ஸ் சம் ஆஃப் யூ வில் கோ ஹோம் டுடே, யூ வில் ஃபர்கெட் த சர்மன், இந்த செய்தியை மறந்துவிட்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஓடிக்கொண்டிருப்பீர்கள். மேபி தட் வில் பி தி அவுட்கம் ஃபார் சம் ஆஃப் யூ, பட் இஃப் தட் இஸ் ஹூ யூ வுட் பி, தென் காட் இஸ் ஒன்ஸ் அகெயின் வார்னிங் யூ. ஹி வாண்ட்ஸ் யுவர் பில்டிங், திஸ் டெம்பிள் ஆஃப் காட் டு பி பில்ட். He doesn't want this to be ignored. Go home today. Make one simple commitment to him. Perhaps some of you must go home and tell him, I wanted to give you 3 things that I wanted you to do. And I didn't pick up these 3 things from thin air. In the moondru kaaryangalai yathaathamai ungalidathila solla vendum endru naan sollavillai. The first thing that I hope some of you will be able to do, if there are any of you in church today who haven't fasted in your life for some time, ubavasam illamal பல நாட்கள் கடந்து உங்கள் மத்தியில் யாராவது நீங்கள் இருந்தீர்கள் என்றால் கர்த்தரிடத்தில் சொல்லுங்க, பிஃபோர் திஸ் மந்த் ஃபினிஷஸ் லார்ட், ஒன் ஹோல் டே ஐ வில் ஃபாஸ்ட் இன் யோர் ப்ரெசன்ஸ் டு நோ யோர் பர்பஸ் அண்ட் வில் இன் மை லைஃப் லார்ட் என்று கர்த்தரிடத்தில் சொல்லுங்க. இஃப் தேர் ஆர் சம் ஆஃப் யூ இன் சர்ச் டுடே ஹூ ஹேவன்ட் பாதர்ட் டு ப்ரே ஃபார் தோஸ் அரவுண்ட் யூ, உங்களை சுற்றி இருப்பவர்களுக்காக ஜபிக்காமல் உங்கள் ஜபங்கள் எல்லாம் உள்நோக்குகிற ஜபமாக இருந்ததென்றால், இஃப் யுவர் ப்ரேயர்ஸ் ஹவ் பீன் ஆல் அபவுட் யுவர் செல்ஃப், தென் டெல் த லார்ட், லார்ட் பிஃபோர் தி எண்ட் ஆஃப் திஸ் மந்த், எவ்ரி டே லார்ட் பிஃபோர் ஐ கோ டு மை பெட் லார்ட், ஐ வில் கம் அப்பான் மை நீஸ் அண்ட் ஐ வில் ஸ்பெண்ட் 10 minutes இன் யுவர் ப்ரெசன்ஸ் ப்ரேயிங் ஃபார் தோஸ் அரவுண்ட் மீ. Tell the Lord, Lord, I will make this change in my life. And finally, my brothers and sisters in Christ, what I'm about to tell you is very important. As I kneel down in prayer for some of you, I pray for you every day. I sometimes call out your names and I pray for you. And God puts a burden in my heart. And one of the burden I carry in my heart when I pray for some of you, led by the Spirit of God, I feel that some of you are far from the Word of God. கர்த்தருடைய வார்த்தைக்கு உங்களில் சிலர் தூரமாக இருக்கிறீர்கள். சம் ஆஃப் யூ ஆர் ஃபார் ஃப்ரம் த வேர்ட் ஆஃப் காட், யூ ஆர் நாட் ஃபெமிலியர் வித் த வேர்ட் ஆஃப் காட். கர்த்தருடைய வார்த்தைக்கும் உங்களுக்கும் தூரமாக இருக்கிறது. இட் ஹஸ் பீன் மெனி டேஸ் சம் ஆஃப் யூ இன் சர்ச் டுடே ஹவ் ஈவன் பிக்ட் அப் த பைபிள் அண்ட் ரெட் காட்ஸ் வேர்ட். சம் ஆஃப் யூ மே ஸ்விட்ச் ஆஃப் திஸ் மூமெண்ட், பட் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன் கிரைஸ்ட், ஹியர் இஸ் ஒன் மோர் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூ. கோ ஹோம் டுடே அண்ட் சே, லார்ட், ஃப்ரம் திஸ் டே ஆன்வர்ட்ஸ் till the last day of my last breath, Lord, not one single day will ever pass in my life without me picking up your word and reading your word. கர்த்தருக்கு இதை ஒப்பு கொடுத்து பாருங்கள். மேக் தட் சேஞ்ச். த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தட் யூ டேக் இஸ் அ டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் ஸ்டெப். மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன் கிரைஸ்ட், அஸ் வி கோ டு கம்யூனியன், ரிமெம்பர் வாட் ஐ ஸ்டூடண்ட் ப்ரீச் ஹியர் வித் யூ டுடே. God has spoken to some of us today and he has spoken with clarity. Some of your lives have not been lives of joy and happiness, and God perhaps today has given you an understanding of why the mark of your life has been as it has been. Hallelujah.